வணக்கம். தினமலர் 7 மணி செய்திகள். தீபாவளி பண்டிகை, ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை தொடக்கம். தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20 கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பயணிகள் சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை முதல் தொடங்கப்படுகிறது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிக்கை, அக்டோபர் 17 ரயில் டிக்கெட்டை நாளையும், அக்டோபர் 18 ரயில் டிக்கெட்டை நாளை மறுதினம் ஆகஸ்ட் 19 புக்கிங் செய்யலாம். அக்டோபர் 19 ரயில் டிக்கெட்டை ஆகஸ்ட் 20 அக்டோபர் 20 ரயில் டிக்கெட்டை ஆகஸ்ட் 21 புக்கிங் செய்யலாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்துகிறோம், தலைமை தேர்தல் கமிஷனர். இந்தியா முழுவதும் ஓட்டு திருட்டு நடப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இதனை காங்கிரஸ் வழிமொழிந்து வருகிறது. தேர்தல் கமிஷன் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் நிருபர்களை சந்தித்தார். அவர் கூறியதாவது, தேர்தல் கமிஷன் பாரபட்சமின்றி செயல்படுகிறது. அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்துகிறோம். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடு கிடையாது. வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் தேவை என அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்தன. இதன் ஒரு பகுதியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணிகள் நடக்கின்றன. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பாக பொய்கள் பரப்பப்படுகின்றன. ஓட்டு திருட்டு என்ற வார்த்தை அரசியலமைப்புக்கு அவமதிப்பை ஏற்படுத்துகிறது. எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் ஒளிந்தது கிடையாது. சிலர் பொய்களையும் மக்களிடையே அச்சத்தையும் விதைக்க முயற்சி செய்கின்றனர். தவறான சொற்களை பயன்படுத்தி மக்களை திசை திருப்ப முயற்சி நடக்கிறது. சிலர் மக்களிடம் அவதூறு பரப்புகின்றனர். அது எங்களை பாதிக்காது என்று அவர் கூறினார்.
தொண்டர்கள்தான் எல்லாம், ராமதாஸ் உருக்கம். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பேசியதாவது, இது வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே நீங்கள்தான். காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல இதுவல்லவோ கூட்டம், இதுவல்லவோ பொதுக்குழு என்ற அளவுக்கு கூட்டம் கூடி உள்ளது. எனக்கு எல்லாமே தொண்டர்கள்தான். எந்த கூட்டணிக்கு சென்றால் வெற்றி கிடைக்கும் என பாமக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். தொண்டர்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணியை அமைப்பேன். பாமகவினரின் மனங்களை அறிந்த டாக்டர் நான். பாமகவினரின் மனங்களை எக்ஸ்ரே செய்து கூட்டணி முடிவெடுப்பேன். அனைத்து சமுதாய மக்களும் என் பின்னே வாருங்கள். தொண்டர்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணி அமையும். கூட்டணி முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி முடிவில் சிறப்பாக செயலாற்றுவேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று ராமதாஸ் கூறினார்.
உழைத்தவர்கள் திமுகவில் ஓரம் கட்டப்படுகிறார்கள், ஏபிஎஸ் விமர்சனம். அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி திருவண்ணாமலையில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியதாவது, திமுகவில் இருக்கும் பல அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து போனவர்கள், அதாவது டெபுடேஷனில் போயிருக்காங்க. திமுகவில் ஆட்களே இல்லை, திமுகவில் உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்படுகிறார்கள். அதிமுகவில் இருந்து போனவர்கள் நல்ல இலாகா வாங்கி செழிப்பாக இருக்கிறார்கள். அதிமுக ஜனநாயக பூர்வமான கட்சி, கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் என்னை போல பொதுச் செயலாளராக முடியும். திமுகவில் அப்படி வர முடியுமா? உழைத்தால் அதிமுகவில் முதல்வர் ஆகலாம். திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு யாரும் பதவிக்கு வர முடியாது. முக்கியமான 3 பதவிகளையும் குடும்பமே எடுத்துக்கொண்டன. மற்றவர்கள் எல்லாம் குடும்பத்துக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? எனக்கு யாரையும் பழிவாங்கும் நோக்கமில்லை. அப்படி இருந்திருந்தால், நான் 4 முதல்வராக இருந்தபோது வழக்கு தொடுத்திருந்தால் இன்று பல பேர் மந்திரியாக இருந்திருக்க மாட்டார்கள். அனைவரும் வேறொரு இடத்தில் இருந்திருப்பார்கள். அதிமுக அப்படியான வேலையை ஒருபோதும் செய்யாது என்று அவர் கூறினார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆந்திரா அருகே கரை கடக்கும் என அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா அருகே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும். பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 19 தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா அருகே கரையை கடக்கும். இதனால் பெரிய அளவில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது.
காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு, டூ வீலரில் கார் மோதி வாலிபர் சாவு. மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியைச் சேர்ந்த 24 வயது ராகவிக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் வாகன விபத்தில் இறந்துவிட்டார். பின்னர் பூதமங்கலத்தைச் சேர்ந்த 21 வயதான சதீஷ்குமாரை காதலித்து ராகவி திருமணம் செய்தார். இந்த திருமணத்தை ராகவியின் பெற்றோரும் குடும்பத்தினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டிலிருந்த நகையை எடுத்துச் சென்று விட்டதாக ராகவி மீது மேலூர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். போலீசார் இருதரப்பினரையும் அழைத்து நேற்று நள்ளிரவு வரை விசாரணை நடத்திவிட்டு வீட்டுக்கு அனுப்பினர். சதீஷ் தனது டூ வீலரில் ராகவியை அழைத்து சென்றார். ஐயப்பட்டி விலக்கு அருகே சென்றபோது ராகவியின் உறவினர்கள் பின்னால் காரில் துரத்திச் சென்று டூ வீலர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் கீழே விழுந்து பலத்த காயமடைந்த சதீஷ் உயிரிழந்தார். ராகவி மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். மேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.
வாக்காளர் உரிமை யாத்திரை பீகாரில் தொடங்கினார் ராகுல். பீகாரில் அக்டோபர் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதை முன்னிட்டு அங்கு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்தன. 65 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இன்று யாத்திரையை துவங்கினார். இதில் பீகார் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பீகாரின் ரோஹ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சாசாராம் பகுதியில் துவங்கிய யாத்திரை அடுத்த 15 நாட்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்கிறது. செப்டம்பர் 1 தலைநகர் பாட்னாவில் யாத்திரை முடிவடைகிறது. ராமதாசுக்கு அவமதிப்பு, மக்கள் டிவி பசுமை தாயகம் அபகரிப்பு, பொதுக்குழுவில் அன்புமணி மீது குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 வகை குற்றச்சாட்டுகள் அடங்கிய அறிக்கையை ஒழுங்கு நடவடிக்கை குழு சமர்ப்பித்தது. அதனை பாமக கௌரவ தலைவர் GK மணி வாசித்தார். ராமதாஸ் நடத்திய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களை பங்கேற்க விடாமல் தடுத்தார். கட்சி நிறுவனரின் அனுமதியின்றி ராமதாசின் பெயரை பயன்படுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டார். ராமதாசை தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து பார்க்க வந்தவர்களை தடுத்து பனையூருக்கு வரவழைத்தார். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அமரும் இடத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டது. ராமதாஸ் உருவாக்கிய மக்கள் டிவி மற்றும் பசுமை தாயகம் அமைப்பை அன்புமணி கைப்பற்றியுள்ளார். ராமதாசின் அனுமதி பெறாமல் தனியாக பொதுக்குழு கூட்டம் நடத்தி அதில் ராமதாசுக்காக தனியாக நாற்காலி போட்டு அதற்கு துண்டு போட்டு படம் வைத்து ஒழுங்கீனமாக அநாகரிகமாக நடந்து கொண்டார். இந்த கட்சி விரோத மற்றும் கட்சி நிறுவனரை அவமானப்படுத்திய செயல்களை நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது.
பாமக தலைவராக ராமதாஸ் நீடிப்பார், சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதலுக்கு மத்தியில் பாமகவுக்கு புதிய நிர்வாகிகள் அமைப்பது தொடர்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நடந்தது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். ராமதாசின் மகள் காந்திமதியும் பொதுக்குழுவுக்கு வந்திருந்தார். கூட்டத்தின் தொடக்கமாக பாமக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் ராமதாஸை புகழ்ந்தும் அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்தும் பேசினர். சிலர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியையும் பாராட்டி பேசினர். இதையடுத்து முதல் தீர்மானத்தை கௌரவ தலைவர் GK மணி MLA வாசித்தார். அதில் கட்சி நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் பாமகவின் தலைவராக நீடிப்பார் என்று பொதுக்குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்கு ராமதாசுக்கு அதிகாரம் வழங்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மலிவான அரசியல் செய்கிறார் கவர்னர், முதல்வர் ஸ்டாலின் கடும் தாக்கு. தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சார்பில் ஆன்லைனில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தருமபுரியில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, தருமபுரி மாவட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் புலி வணிக மையம் அமைக்கப்படும். ஆட்டுக்காரன்பட்டி பெண்ணாகரம் வரை 4 வழி சாலை அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு இனி ஆன்லைனில் விண்ணப்பித்த அன்றே வங்கிக் கணக்கில் பயிர்க்கடன் வரவு வைக்கப்படும். இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசுகின்றனர். எதிர்க்கட்சிகள் சொல்வதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அதுதான் அவர்கள் அரசியல். அவர்களை விடவும் ஒருவர் மலிவான அரசியல் செய்கிறார். அவர்தான் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள தமிழக கவர்னர். திமுக மீது அவதூறு பரப்புகிறார். சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார். இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் என்று ஸ்டாலின் கூறினார்.
குற்றாலம் பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க மூன்றாம் நாளாக தடை. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் உள்ளிட்ட முக்கிய அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியில் மூன்றாம் நாளாக இன்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் ஐந்தருவி, புலியருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குளிக்க போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். வேலூர் திருப்பத்தூரில் 5 புதிய நிறுத்தங்கள், 6 ரயில்கள் நின்று செல்ல ஒப்புதல். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 6 ரயில்கள் கூடுதலாக 5 இடங்களில் நின்று செல்ல ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. 1, 2, 6, 9, 1 மற்றும் 1, 2, 6, 9, 2 ஆகிய எண்களுடைய சென்னை சென்ட்ரல் மற்றும் ஷிமோகோ இடையிலான சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். 1, 3, 3, 5, 1 என்னுடைய தன்பாத் மற்றும் ஆலப்புழா இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் குடியாத்தம் வாணியம்பாடி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். 1, 6, 0, 8, 7 மற்றும் 1, 6, 0, 8, 8 எண்களுடைய அரக்கோணம் மற்றும் சேலம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வளத்தூர் ரயில் நிலையத்திலும், 1, 6, 0, 8, 7 என்னுடைய அரக்கோணம் மற்றும் சேலம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் மேல்பட்டி ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பக்தர்களை இழுத்து பாறையில் மோதும் அலைகள், திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை. முருகக் கடவுளின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. கடந்த மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து தற்போது மண்டல பூஜைகள் நிறைவு பெற்றுள்ளன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து வழிபாடு நடத்திவிட்டு செல்கின்றனர். அதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் கூட்டம் அலைமோதுகிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடுவது வழக்கம். அவ்வாறு குளிக்கும்போது திடீரென பக்தர்களை அலைகள் இழுத்துச் சென்று பாறைகளில் மோதுகின்றன. இதுபோன்ற சம்பவங்களில் 2 நாட்களில் 10 பேருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எனவே பக்தர்கள் கடலில் கவனமாக குளிக்குமாறு கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளிக்கு ரயில் டிக்கெட் புக்கிங் தொடக்கம். சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் வேகமாக இடங்கள் நிரம்பின. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளியை சொந்த ஊர்களில் கொண்டாட விரும்புவோர் வார இறுதி வேலை நாளான அக்டோபர் 16 மற்றும் 17ஆம் தேதியே சொந்த ஊர்களுக்கு புறப்படுவர். இதையொட்டி அக்டோபர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் செல்வோருக்கு ரயில் டிக்கெட் புக்கிங் இன்று தொடங்கியுள்ளது. நெல்லை, கோவை, திருச்சி, மதுரை, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம் உட்பட தொலைவில் உள்ள நகரங்களுக்கான எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுகள் வேகமாக புக்கிங் ஆகி வருகின்றன. பாண்டியன், நெல்லை, வைகை, பொதிகை, அனந்தபுரி உள்ளிட்ட சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் டிக்கெட்டுகள் மிக வேகமாக பதிவாகி ஆர்ஏசி மற்றும் வெயிட்டிங் லிஸ்டுக்கு மாறியுள்ளன. தீபாவளிக்காக அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதிக்குள் ஒரே பெயர் கொண்ட ரயிலில் ஊருக்கு சென்றுவிட்டு திரும்புவோருக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
இலங்கை கப்பல் சேவையில் மாணவர்களுக்கு சலுகை, தனியார் கப்பல் நிறுவனம் தகவல். நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணியர் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 14ல் தொடங்கப்பட்டது. இந்திய கப்பல் கழகத்துக்கு சொந்தமான சிறியபாணி என்ற கப்பல் பயணிகள் சேவையை தொடங்கியது. இந்த சேவை சில நாட்கள் நிறுத்தப்பட்டு KPVS என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தனியார் நிறுவன சேவை தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்தது. இதையொட்டி நிறுவனத்தின் இயக்குநர் சுந்தரராஜன் கூறியதாவது, இருநாட்டு மக்களும் அதிக அளவில் ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்றனர். பயணியர் கப்பல் சேவையால் இருநாட்டு கலாச்சாரம் வர்த்தகம் வலுவடைந்துள்ளது. இந்த ஓராண்டில் 20,000 பேர் பயணித்துள்ளனர். மாணவர்களையும் சுற்றுலாவில் ஊக்குவிக்கும் விதமாக 9,999 ரூபாயில் சிறப்பு சலுகை திட்டம் உள்ளது. 2 இரவுகள் இலங்கையில் தங்கலாம். உணவு, தங்குமிடம், வாகன வசதி ஆகியன டிக்கெட் கட்டணத்தில் சேர்த்து பெறப்படும் என்று தெரிவித்தார். திருச்சி சரக DIGயான வருண்குமார் சென்னை CBCID குற்ற புலனாய்வு CIT பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். திருச்சியிலிருந்து விடைபெறும் முன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பைக்குகளை ஆபத்தான முறையில் ஓட்டி சோசியல் மீடியாக்களில் வீடியோ வெளியிடுகின்றனர். ரீல்ஸ் மோகத்தில் தவறு செய்யும் மாணவர்கள் மீது அவர்களின் எதிர்கால நலன் கருதி கடும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அமைச்சர் கே என் நேருவின் சகோதரரான ராமஜெயம் கொலை வழக்கு சவாலானது. அந்த வழக்கில் எனது தலைமையில் செயல்படும் சிறப்பு குழு திறம்பட பணியாற்றி வருகிறது. அந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்று வருண்குமார் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவுடன் டி ட்வெண்டி போட்டி, கோப்பையை வென்றது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்டி தொடரில் பங்கேற்றது. இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்று 1-1 என சமநிலையில் இருந்தன. 3வது போட்டி கெய்ன்ஸ் நகரில் நேற்று நடந்தது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி கேப்டன் மிட்சல் மார்ஷ் பவுலிங் தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவரில் 7 விக்கெட்டுகளுக்கு 172 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் வீரர்கள் தென்னாப்பிரிக்க வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 6 விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுடன் திணறினர். ஆனால் நிலைமையை சமாளித்து 19.5 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 173 ரன் எடுத்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதையடுத்து சொந்த மண்ணில் டி ட்வெண்டி தொடரின் கோப்பையை ஆஸ்திரேலியா கைப்பற்றியது.
சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் சபலென்கா தோல்வி. அமெரிக்காவில் பெண்களுக்கான WTA சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்து வருகிறது. ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பெலாரஸைச் சேர்ந்த உலகின் நம்பர் 1 அரினா சபலென்கா 10வது இடத்தில் உள்ள கசகஸ்தானின் எலினா ரிபாக்கினா மோதினர். இதில் சபலென்கா 1-6, 4-6 என்ற நேசட் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். மற்றொரு காலிறுதியில் விளையாடிய அமெரிக்காவின் கோகோ காப் 6-2, 4-6, 3-6 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் ஜாஸ்மின் பாவோலினியிடம் தோல்வியடைந்தார். மற்றொரு போட்டியில் போலந்தின் எகா ஸ்வியாடெக் ரஷ்யாவின் அனா கலின்ஸ்கயாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். ரஷ்யாவின் வெரோனிகா குவர்மெடோவா பிரான்சின் வர்வரா கிராசேவாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார்.
காயமடைந்த வீரருக்கு பதில் மாற்று வீரர், இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஹெல்மெட்டில் பந்து தாக்கி மூளை அதிர்வு ஏற்படும் வீரருக்கு பதிலாக மாற்று வீரர் களமிறங்க அனுமதி உண்டு. ஆனால் கடுமையாக காயமடைந்த வீரருக்கு பதிலாக மாற்று வீரரை அனுமதிக்க வேண்டும் என இந்திய பயிற்சியாளர் காம்பீர் வலியுறுத்தி வருகிறார். இதற்கு இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC இன்னும் முடிவெடுக்கவில்லை. அதற்கு முன்பாக உள்ளூர் போட்டிகளில் காயமடையும் வீரர்களுக்கு பதில் மாற்று வீரர் விளையாட இந்திய கிரிக்கெட் போர்டான BCCI அனுமதி அளித்துள்ளது. 23 வயதுக்கு உட்பட்ட ரஞ்சி டிராபி, துலீப் டிராபி, CK நாயுடு டிராபி போன்ற முதல்தர போட்டிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் பாப் சிம்சன் காலமானார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர், கேப்டன் மற்றும் முன்னாள் பயிற்சியாளரான பாப் சிம்சன் 89வது வயதில் சிட்னியில் காலமானார். 16 வயதில் நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக முதல் தர போட்டியில் பாப் சிம்சன் களமிறங்கினார். 62 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 10 செஞ்சுரி, 27 ஹாஃப் செஞ்சுரிகள் அடித்து 4,869 ரன்கள் எடுத்துள்ளார். பவுலிங்கில் 71 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். சிறந்த ஃபீல்டரான சிம்சன் சிலிப் பகுதியில் 110 கேட்ச் பிடித்துள்ளார். 1978 சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். 1986 முதல் 10 ஆண்டுகள் ஆஸ்திரேலிய அணி பயிற்சியாளராக இருந்தார். இவரது பயிற்சியின் கீழ் 1987 ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை வென்றது. 4 முறை ஆஷஸ் தொடரை கைப்பற்றியது. 2013 ICC வெளியிட்ட சிறந்த வீரர்களுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் பாப் சிம்சன் சேர்க்கப்பட்டார். அவரது மறைவுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் உட்பட கிரிக்கெட் நட்சத்திரங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
இந்தியா வந்தார் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா, டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இந்தியாவை சேர்ந்த வீரரை விண்வெளி நிலையம் அனுப்பிய ஆக்சியம் 4 திட்டத்தை அமெரிக்காவின் நாசா, இந்தியாவின் இஸ்ரோ மற்றும் ஆக்சியம் நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்டன. இந்த திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விமானி சுபான்ஷு சுக்லா கடந்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று 18 நாட்கள் அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சிகள் செய்துவிட்டு திரும்பினார். கடந்த மாதம் 15 தேதி பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவிலிருந்து இன்று அதிகாலை தனது மனைவி மகனுடன் இந்தியா வந்தடைந்தார். டெல்லி விமான நிலையம் வந்திறங்கிய அவரை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மற்றும் இஸ்ரோ அதிகாரிகள் வரவேற்றனர். டெல்லியில் தங்கும் சுபான்ஷு சுக்லா இன்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார். அதன்பின் சில தினங்கள் சொந்த ஊரான லக்னோவில் இருப்பார் என்றும், வரும் 23ஆம் தேதி டெல்லியில் நடக்கவுள்ள விண்வெளி தின விழாவில் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கனமழையால் முடங்கியது மும்பை. வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. மும்பை நகருக்குள் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மேற்கு புறநகர் பகுதியில் 5 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அனைத்து வகை போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ரன்வேயில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மும்பை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்றும் அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா. நெல்லை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நெல்லையில் இன்று நடக்கவிருந்த பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் மறைவின் காரணமாக வரும் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 22ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். தென் மாவட்டங்களில் உள்ள 5 லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 சட்டசபை தொகுதிகளைச் சேர்ந்த 8,595 நிர்வாகிகள் பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அவர்கள் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்று அமித்ஷா ஆலோசனை வழங்கவுள்ளார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பூத் கமிட்டி கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்.
கம்யூனிஸ்டுகள் மீது பழனிசாமிக்கு திடீர் பாசம். சேலம் கூட்டத்தில் ஸ்டாலின் ஆவேசம். சேலத்தில் நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26ஆவது மாநில மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது, கருப்பும் சிவப்பும் சேர்ந்துதான் திராவிடர் கழகம். எங்களில் பாதி நீங்கள். நமது கொள்கை முரண்கள் எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது. நமது கொள்கை வலுவாக இருப்பதால்தான் நமது நட்பும் வலுவாக இருக்கிறது. சேலத்தில் தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். அதன் பணிகள் நாளையே தொடங்கப்படும். நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டு வரும் நேரத்தில் நாம் கொள்கை உறவோடு சேர்ந்திருக்கிறோம். சதி செய்தாலும் போலி செய்திகளை பரப்பினாலும் நாம் ஒற்றுமையாக இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நமது ஒற்றுமைதான் பலரது கண்ணை உறுத்துகிறது. ஒற்றுமையை பார்த்து வாயில் வயிற்றில் அடித்துக் கொண்டு புலம்புகின்றனர். எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகள் மீது திடீர் பாசம் வந்திருக்கிறது. திராவிட கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பற்றி தெரியாத இபிஎஸ் வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார். எப்படியாவது கூட்டணியை கலைத்துவிட வேண்டுமென எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. ஆனால் நமது லட்சியம் பெரிது. அதற்காகத்தான் நாம் அனைவரும் ஒன்றாகியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் விமர்சனங்களை